பதவுரையில கடைசி அடியை சொல்லி முடிச்சிருவோம். அங்கே அவத்தைப்பட்டவற்றை அறியா நிற்கும் ஆகலால் கண்டு உணர் பொருடன் வேறு, இதனாலும் கண்டு அறியப்பட்ட உயிர் அவற்றின் வேறு என தெளியப்படும் என்க. எனவே இவ்வாறு அவத்தைப்படுதலில் வைத்து உயிர் என்று ஒன்று உள்ளதுன்னு கண்டறியப்பட்டது. அந்த உயிரானது அவற்றின் வேறு, அவற்றின் அந்த ஐங்கோஷங்களின் வேறு என தெளியப்படும் என்க. சரிப்பா பொழிப்புரை. அன்னமய கோஷம் முதலிய நான்கனையும் ஒரோ ஒன்றாக விட்டு விட்டு அஞ்சவத்தை பட்டு விழித்தபின் எல்லா கோஷங்களும் திரும்ப கூடிட்டுது. ஆமா, கோஷங்களை ஒன்றொன்றாக விட்டு விட்டு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர் படங்கள் என்று அவத்தைப்பட்டதான். ஆமா, அவத்தைப்பட்டு விழித்தபின் சொன்ன நனவத்தைக்கு வந்தாச்சு. அப்ப ஐந்து கோஷங்களும் சேர்ந்தாச்சு இல்லையா? ஆமா, அதான் அஞ்சவத்தை பட்டு விழித்த பின் அவை கூடி நின்று ஐந்து கோஷங்களும் சேர்ந்து நின்று அறிவிக்கும் போது முறையே சொல்லியும் என்றால் அது கனவை சொல்லி அறிதல். அப்புறம் கருதியும் என்றால் உறக்கத்தை கருதி அறிதல். உண்டிவினை உறுதலாகிய மறுதலையின் வைத்தும் உண்டிவினை, உண்டி அனுபவம், வினை உடல் செயல்பாடு, இவையெல்லாம் இப்ப இருக்குது, இதுக்கு முன்னாடி இல்லாம இருந்தது, அதான் மறுதலை. அந்த மறுதலையின் வைத்தும் அஞ்ஞனம் அவத்தைப்பட்டவாற்றை அறியா நிற்கும். இவ்வாறு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர் படங்கள் என்று அவத்தைப்பட்ட முறைகளை எல்லாம் அறியா நிற்கும் என்றால் அறிந்து நிற்கும், அறியா நிற்கும். ஆதலால் இதனாலும் உயிர் அவற்றின் வேறு என தெளியப்படும். இதனாலும் உயிரானது ஐங்கோஷங்களின் வேறு என்பது தெளிவாக புரிந்து கொள்ளப்படும். ஆகவே அவை கூடியவின் நன்றி, குறிப்புரை பார்க்கலாம், அவை கூடியவின் நன்றி அறிவு நிகழாமையால் அறிதற்கு அவை ஏதுவாதல் பெறப்பட்டது. ஐங்கோஷங்கள் ஆன்மாவோடு கூடணும், அப்பந்தான் ஆன்மாவுக்கு அறிவு விளக்கம் ஏற்படும். அவை கூடினாலன்றி அறிவு நிகழாது. அதனால அறிவு நிகழ்வதற்கு இந்த ஐங்கோஷங்கள் ஏதுவாக உள்ளன. ஒடுக்கம்னு சொன்னாரே, அது எதை சொன்னார்? உறக்கத்தை தான் சொன்னார். உறக்கத்தை வடமொழியில் என்ன சொல்றோம்? சுளுத்தி. உறக்கத்தையே சுளுத்தி சொல்லுவோம். சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி. சுளுத்தி என்பது உறக்கம். ஒடுக்கம் அதுதான், அதைத்தான் ஒடுக்கம்னு இங்க சொல்லியிருக்கிறார். நம்ம முதல் நூல் ஆசிரியர் மூன்றாம் சூத்திரத்தில் கனவை ஒடுக்கம்னார், இங்க வந்து உறக்கத்தை சொல்லியிருக்கிறார் வழிநூல் ஆசிரியர். இடம் பற்றி நம்ம பொருள் கொள்ள வேண்டும். அதெல்லாம் உரையாசிரியர் எடுத்து சொல்வது மட்டும்தான் நம்ம அறிந்து கொள்ள முடிகின்றது. ஒடுக்கம் என்றது சுளுத்தியை, அதாவது உறக்கத்தை. அது கனவு போர் சொல்ல வாராமையில் கருதி உணர்தற்பாலதாயிற்று. கனவை வந்து சொல்லி அறியலாம், உறக்கத்தை சொல்லி அறிய முடியாதுன்னு ஏன் சொன்னாங்க? நான் இந்த மாதிரி இப்படி எல்லாம் உறங்கினேன், உறக்கத்துல அனுபவம் இப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியாது. கனவுல இன்னென்ன மாதிரி கனவு கண்டேன், அதுல இன்ன மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடந்ததுன்னு சொல்லலாம். உறக்கத்தை அப்படி சொல்லி அறிய முடியாது, கருதி அறியலாம். நல்லா கருதி அறியலாம். நாம நல்ல நமக்கு ரொம்ப நல்ல சுகமாக தூங்கினேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சுகமாக இருந்தோம் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு இப்போ கருதுதலன் மூலம் நமக்கு புரிந்து கொள்ள முடிகின்றது. ஏன்னா உறக்கவத்தையில சித்தம்ங்கிற கருவி உண்டு. அதனால அந்த சித்தத்தின் துணை கொண்டு நாம கிடந்த உறக்கத்தை சித்தத்தின் துணை கொண்டே கருதி அறியலாம். ஆனா ஏன இரண்டும் பேருறக்கமும் உயிர்ப்படங்களும் துரியம், அதாவது துரியமும் துரியாதீதமும், அந்த ஏன இரண்டும் சித்தமும் செல்லாத அவத்தைகள். ஆகவே அவற்றை உறக்கத்தை கருதி அறிந்த மாதிரி துரிய துரியாதீதங்களை கருதி அறிய முடியாது. உண்டி வினைகள் இல்லாத மறுதலையின் வைத்து அறியலாம். இப்போ விழிச்சிருக்கிறோம், இப்ப நமக்கு அனுபவமாகிய உண்டி இருக்கிறது, உடல் செயல்பாடாகிய வினை இருக்கிறது. ஆனா இவை இரண்டும் இல்லாமல் அல்லவா இரவு பூரா நம்ம கிடந்தோம் என்பது கொண்டு பேருறக்கத்தையும் அந்த உயிர் படங்களாகிய துரியாதீதத்தையும் உயித்து உணரலாம். அதான் சித்தமும் செல்லாத ஏன இரண்டும் கருதவும் வாராமையின். சித்தம் இருந்தா தானே கருத முடியும். அந்த துரிய துரியாதீதங்கள்ல சித்தமே இல்லையே. ஆகவே சித்தமும் செல்லாத ஏன இரண்டும் கருதவும் வாராமையின் மறுதலையின் வைத்து உணர்தற்பாலதா பாலவாயின உண்டிவினை இன்மையாகிய மறுதலையின் வைத்து. சரி, ஆக உணர்ந்து உயிர்த்திட உணர்ந்துன்னு இருக்கு பாத்தீங்களா, எங்க இரண்டாம் அடியில, இரண்டாம் அடி இறுதியில உயிர்த்திட உணர்ந்துன்னு. அந்த உணர்ந்து என்பது உணர்ந்த பின்னு இருக்கணும். அது உரை பதவுரை சொல்லும் போதே சொன்னேன், அடியே இது உள்ள குறிப்புரையை அடிப்படையாக சொன்னேன். உணர்ந்த பின் என்றது உணர்ந்து என தெரிந்து நின்றது. உணர்தல் ஈண்டு துயில் எழுதல் மேற்று. இந்த உணர்தல் என்ன? துயில் எழுதல். துயில்னு பொதுவா சொல்லுவோம், அஞ்சவத்தை பட்டு ஆன்மா விழிக்கிறது, துரியாதீதம் வரைக்கும் போயிட்டு விழிக்கிறது. ஆனா பொதுவா துயில் எழுதல், துயில்னா அந்த உறக்கம்ங்கிற அவத்தை மட்டும் இல்ல, அதாவது கீழே உள்ள அவத்தைகள் எல்லாத்துக்கும் பொதுவா துயில். நான் துயில் எழுதலதான் இங்க வந்து என்ன சொன்னார்கள், உணர்தல் என்று சொன்னார்கள். இரண்டாம் அடி இறுதியில் இருக்கிற உணர்ந்து என்பதை உணர்ந்த பின்னு கொள்ளணும், அதுக்கு துயில் எழுந்த பின் என்று பொருள் சொல்லியிருக்கின்றார்கள். இதனானே அவத்தைப்படும் இயல்பின் வைத்து உணர்த்தி மேலது வலியுறுத்தப்பட்டது. அதனால் ஆன்மா அவத்தைப்படும் இயல்பின் வைத்து மேலது வலியுறுத்த, மேலதுன்னா ஆன்மா ஐங்கோசங்களின் வேறு என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது. ஆக இவ்வளவு அருமையாக ஆன்மா வேறு ஐங்கோசங்கள் வேறு என்றிருந்த பாடலிலே அவத்தைப்படுதலில் வைத்து ஆசிரியர் விளக்கியருடையதை உரையாசிரியருடைய உரைத்திறம் கொண்டு நாம் புரிந்து கொண்டோம். முந்தைய பாடல் உபனிடதங்கள் ஆன்மாவை, அந்த ஐங்கோசங்களையே ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து, அது என்ன தாற்பரியம் பற்றி சொல்லப்பட்டது என்பதை விளக்கினார்கள். ஆக சில பாடல்களிலே நாம் தொடர்ந்து இந்த ஐங்கோசங்களை பற்றி படித்து வருகின்றோம். அந்த தோற்பாவை கூத்தும் தொல்லை மரப்பாவை இயக்கவும் அந்த பாடல் தொடங்கி நம்ம பார்த்தோம் என்றால், அந்த மூன்றாம் சூத்திரத்தில் சொன்னார்களே, ஆன்மா சூழ உடலின் வேறானது, ஐம்பொறிகளின் வேறானது, சூக்ம உடலின் வேறானது, பிராணவாயுவின் வேறானது என்று நான்கு கருத்துக்கள் சொன்னார்கள். நம்ம இந்த அதிகரணத்தில் அது மூன்றாம் சூத்திரத்தில் சொன்ன கருத்து. நம்ம இந்த நான்காம் சூத்திரம் இரண்டாம் அதிகரணத்தில் தோற்பாவை கூத்தும் பாடல் தொடங்கி பார்த்துக்கொண்டே வந்தோம்னா அந்த கருத்துக்கள் எல்லாம் இங்கேயும் நன்கு விளக்கப்பட்டதாக இருக்கும். நம்ம அங்க வந்து சுருக்கமாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள், இங்கே அது நல்லா விளக்கமாக நமக்கு சொன்ன மாதிரி இருக்கும். அந்த நோக்கில் ஒரு தடவை நாம தோற்பாவை கூத்தும் பாடல் தொடங்கி பார்த்து வந்தோம் என்றால் அந்த உண்மை நமக்கு புரியும் என்று உரையாசிரியர் ஒரு அரிய கருத்தை நமக்கு எடுத்து எம்புகின்றார். ஆன்மா சூழ உடலின் வேறு, அதை மூன்றாம் சூத்திரத்தில் எப்படி சொன்னார்கள் அந்த தொடரை நாம நினைச்சு பார்க்கணும். உற்று செயலுறும்னு சொன்னார்கள், உற்று செயலுறும்னு சொன்னதுனால ஆன்மா சூழ உடலின் வேறு. அப்புறம் வந்து இச்சா ஞான செய்திகள் உடையதாகின்னு சொன்னதுனால ஐம்பொறிகளின் வேறுனார். ஏன்னா ஐம்பொறிகளுக்கு ஞானம் மட்டும்தான் உண்டு, ஆன்மாவுக்கோ இச்சை செயலும் உண்டு, அதனால ஐம்பொறிகளின் வேறுன்னு சொன்னார். துயிலோடும் பயில் உறும்னார். அப்புறம் அதன் மூலமாக அங்க துயில வந்து கனவுன்னு சொன்னார். அப்ப அதன் மூலமாக சூக்க உடம்பு வேற ஆன்மா வேறுனார். அந்த மாதிரி இப்படி அடுத்தால என்ன சொன்னார், அந்த அதாவது பிராணவாயுவின் வேறுனார். இன்ப துன்ப பழங்களும் நுகரும் பார்க்கில் என்று சொன்னார். ஆமா, பிராணவாயு இயங்குகின்ற, பிராணவாயு மட்டும் இயங்குகின்ற அந்த உறக்க அவத்தையில இன்ப துன்ப பழங்கள் இல்ல, இப்ப இன்ப துன்ப பழங்கள் இருக்கிறது. பிராணவாயுவே ஆன்மானா அந்த உறக்கத்திலும் இன்ப துன்ப பழங்கள் இருக்கணும், ஆனா அது இல்ல, அது பற்றி ஆன்மா பிராணவாயுவின் வேறானது என்று சொன்னதெல்லாம் நம்ம நினைவூட்டி பார்க்கணும். இந்த சமயத்துல அப்படி உற்று செயலுறும் என்று சொல்லி தூள உடலின் ஆன்மா வேறானது மூன்றாம் சூத்திரம் சொன்ன தொடர். இச்சா ஞான செய்திகள் உடையதாகி சொன்னதுனால ஐம்பொறிகள் வேறு, ஆன்மா வேறு. துயிலோடும் பயிலூரும் சொன்னதுனால சூக்குமதேகம் வேறு, ஆன்மா வேறு. இன்ப துன்ப பலன்களும் பார்க்கில் நுகரும் சொன்னதுனால பிராணவாயு வேறு, ஆன்மா வேறு. இந்த நான்கு கருத்துக்களும் தோற்பாவை தொடங்குதான், தோற்பாவைன்னு சொல்லி வர்ற அந்த பாட தொடங்கி இப்ப பார்த்த பாடல் வரைக்கும் பார்த்தோம்னா அந்த நான்கு கருத்துக்களும் நன்றாக பெறப்படும் தான் சொன்னார்கள். தோற்பாவை என்பது முதல் இத்துணையும் கூறியவாற்றான் மேலை சூத்திரத்தின், மேலை சூத்திரம்னா இது நான்காம் சூத்திரம், மேலை சூத்திரம் மூன்றாம் சூத்திரம். ஆக தோற்பாவை என்பது முதல் இத்துணையும் கூறியவாற்றான் மேலை சூத்திரத்தின் உற்று செயலுறும் என்பது முதலிய நாற்கூற்று பொருளையும், அதான் உற்று செயலுறும் ஒரு பொருள், இச்சா ஞான செய்தியுடையதாகி இன்னொரு பொருள், துயிலோடும் பயிர்வுறும் ஒன்று, இன்ப துன்ப பழங்களும் பாக்கில் நுகரும் என்பது நான்காவது. இந்த நாற்கூற்று பொருளையும் வலியுறுத்தவாறும் ஆயிற்று சொல்கின்றார். இவ்வளவு ஒரு முழுமையான முறையிலே ஒரு உரையிலே நமக்கு தந்துள்ளார்கள். இயைவு பற்றி எத்தனை செய்திகளை நமக்கு விளக்கிச் சொல்கின்றார்கள் பாருங்கள். இனி இந்த அதிகரணத்தின் இறுதிப்பாடல் அதை பார்ப்பதற்கு முன்பு இப்பொழுது பொருள் கொண்ட அளவிலே இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை படித்துக் கொள்வது நலம்பயக்கும். கண்டுணர் புருடன் வேறு, கனவு கண்டு ஒடுங்கி காயம் உண்டியும் வினையும் இன்றி கிடந்து உயிர்த்திட உணர்ந்து, கண்டிடும் கனவும் சொல்லி ஒடுக்கமும் கருதி வேறாய் உண்டியும் வினையும் உற்று இங்கு உணர்த்திட உணரா நிற்கும். இதை எப்படி கொண்டு வச்சிருக்காங்க, அதிகம் கொண்டு கூட்டு இல்ல, கண்டுணர் புருடன் வேறு என்பதை கடைசியில் வச்சுக்கிட்டாங்க. கனவு கண்டு ஒடுங்கி, கனவு கண்டு ஒடுங்கி காயம் உண்டியும், அதை ரெண்டு மாத்தி வச்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான். கனவு கண்டு ஒடுங்கி உண்டியும் காயம் வினையும் இன்றி கிடந்து உயிர்த்திட உணர்ந்து, இது முதல்ல. அப்புறம் இங்கு உணர்த்திட, நான்காவடியில் உள்ள இங்கு உணர்த்திட, விழித்தபின் ஐங்கோசங்களும் இங்கு உணர்த்திட, அதான் பொருள் இங்கு உணர்த்திட. அப்புறம் மூன்றாம் அடி கண்டிடும் கனவும் சொல்லி, கண்டிடும் கனவு சொல்லியும், ஒடுக்கமும் கருதி ஒடுக்கம் கருதியும், அப்படியே வரிசையா போயிட வேண்டிதான். வேறாய் உண்டியும் வினையும் உற்று உணரா நிற்கும், ஏன்னா இங்கு உணர்த்திட மேலேயே வச்சாச்சு, அதனால உண்டியும் வினையும் உற்று உணரா நிற்கும் சொல்லிட்டு கடைசியில அதனால கண்ட உணர்வுடன் வேறு என்று சொல்லி முடிக்கின்றார்கள். ஆக இந்த மாதிரி நாம் இந்த பாடலை தெளிவாக அறிந்து கொண்டோம். இனி இந்த அதிகரணத்தின் இறுதிப்பாடு. புருடனே அறிவனாகில் பொறிபுலனாதிபோதம் தருவதன் அறிவு மாயா தனுகரனாதி பற்றி வருவது இங்கு அனாதியாக மலத்தினின் மறைந்து நிற்பன் அறுவனாய் இவற்றோடு ஆளும் அமைச்சரும் அரசும் போல்வன். இந்த பாடல் என்ன சொல்றது அப்படின்னா, முன்னால சொன்னார் இல்லையா ஆன்ம இலக்கணம் சொல்லும் போது, இது ஆன்ம இலக்கணம் சொல்ற அதிகரணம். இதுல இந்த கடைசி பாடல்கள்ல ஆன்மா ஐங்கோசங்களில் வேறுங்கிற கருத்தை நிலைநாட்டுறார். ஆன்ம இலக்கணம் சொல்லும் போது ஐங்கோசங்களை சார்ந்திருப்பதும் சொன்னார். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், ஆன்மா வந்து அனாதிய கேவலாவத்தை பட்டு கிடக்கிறது, ஆணவமலத்தோடு மட்டும் இது சார்ந்திருந்தது, இந்த ஆணவமலத்துக்கு பசுத்துவம்னு வேறுனர். அந்த பசுத்துவமுடையனாகி பசுவன நிற்கும் ஆன்மான்னு சொன்னார். இந்த கேவலாவத்தை, அந்த கேவலாவத்தை பற்றி அதை வந்து இங்க நிலைநாட்டுகின்றார். ஒரு ஏது சொல்லி இங்க நிலைநாட்டுகின்றார். வேற ஒன்றுமில்லை, காரிய அனுமானம் சொல்லி அதன் மூலமா காரணத்தை உச்சுணர வைக்கின்றார். இதன் மூலமாக அவர் சொல்ல வருவது என்னவென்றால், ஆன்மா அனாதியே ஆணவ மனத்தில் அழுந்தி அறியாமையில் கிடந்ததுதான். இந்த கேவலாவத்தை ஆன்மாவுக்கு உண்டு. என்ன அதை எப்படி ஆரம்பிச்சு என்ன அழகாக கொண்டு வராங்க பாருங்க. புருடனே அறிவனாகில், இந்த புருடனே உள்ள ஏகாரத்தை அறிவன் கூட சேர்க்கிறார் உரையாசிரியர். புருடன் அறிவனே ஆகில், அறிவன் என்றால் அறியக்கூடியவன் என்றதற்கு பொருள். அதாவது தானாகவே அறியக்கூடியவன், சுத்த சித்து, மலச்சார்பில் எப்போதுமே மலச்சார்பில் நீங்கி இருக்கின்ற சிவபெருமான் தான் தானா அறியக்கூடியவர். ஆன்மாவும் அதே மாதிரி மலச்சார்பில் வந்து அனாதியே நீங்கி இருப்பதுதான், அதுக்கு அனாதி மலச்சார்பு கிடையாது, அது சுத்த சித்து தான் அப்படின்னு சொன்னால், பொறிபுலன் ஆதிபோதம் தருவதென், பொறிபுலனாதி பொறிபுலன் ஆதி போதம் தருவதென் அப்படி கொள்ளணும். பொறிபுலன் ஆதினா பொறிபுலன் முதலிய மாயாகாரியங்களை பற்றி நின்று இந்த ஆன்மாவுக்கு அறிவு விளக்கம் ஏற்படுவது ஏன், இந்த ஆன்மா அனாதியே சுத்த சித்து, இது மலச்சார்பிலேயே இல்லாதது அப்படின்னா, பொறிபுலன் முதலியவற்றை சார்ந்து இதற்கு அறிவு விளங்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்கின்றார். சார வேண்டியதில்லையே, ஆனா சார்ந்தாதான அறிவு விளக்கம் ஏற்படுது. இவற்றோடு அமைச்சரும் ஆளும் அரசும் போல்வன். ஆமா, கடைசி அடிக்கு தான், கடைசி அடிக்கு போயிடணும். இவற்றோடு ஆளும் அமைச்சரும் அரசும் போல்வன், அது வந்து இவற்றோடு அமைச்சரும் ஆளும் அரசும் போல்வன். ஆளக்கூடிய அரசன் இல்லையா, இவற்றோடு அமைச்சரும் ஆளும் அரசும் போல்வன். அவ்வாறன்றி அமைச்சரும் ஆளுகின்ற அரசும் போல அவற்றுடன் நின்று, அதாவது தானே அறிதலின்றி இந்த ஆன்மா என்ன செய்யுது, ஆளுகின்ற அரசன் அமைச்சர்களோடு துணை, அமைச்சர்களை துணை கொண்டார் போல இந்த கரணங்களை எல்லாம் தனக்கு துணையாக கொண்டு அவற்றுடன் நின்று மாயா தனுகரணாதி பற்றி, இரண்டாம் அடியில மாயா தனுகரணாதி பற்றி இங்கு அறிவு வருவது, வருவது இங்கு அப்படின்னு இருக்கு. இங்கு அறிவு வருவது, இந்த அறிவுங்கிறத எங்க இருந்து எடுத்தாங்கன்னா ரெண்டாம் அடியில ரெண்டாவது சீர்ல இருக்கு. தருவதன் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அறிவு இருக்கு, அதான் அதை தான் இருக்காங்க. அந்த அறிவை எங்க வச்சுறாங்க பாருங்க, மாயா தனுகரணாதி பற்றி அறிவு வருவது, இங்கு அறிவு வருவது. அறிவு பாடல் எப்படி இருக்குது, அறிவு மாயா தனுகரணாதி பற்றி வருவது இங்குன்னு இருக்கு. அதை கொஞ்சம் இடமாற்றி வச்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான். அறிவுங்கிறத முதல்ல நிறுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளது மாயா தனுகரணாதி பற்றி வருவது இங்கு அப்படின்னு அதுக்கு முன்னால அறிவுன்னு வச்சிடணும். மாயா தனுகரணாதி பற்றி அறிவு வருவது இங்கு, அதை இங்கு வருவது அவ்வளவுதான். பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் இடமாற்றம் அவ்வளவுதான். மாயா தனுகரணாதி பற்றி இங்கு அறிவு வருவது, அறிவு இங்கு வருவது எல்லாம் ஒண்ணுதான். அம்மாயா கருவிகளை பற்றி இங்கே அறிதல் உண்மையால் பொருள், அதான் அது பொருளை வைக்கணும், அதான் முக்கியம். மாயா தனுகரணாதி பற்றினா அந்த மாயா காரியங்களாகிய கருவிகரணங்களை பற்றி இங்கு அறிவு வருவது, அறிவு வருவதுன்னா இங்கே அறிதல் நிகழ்கிறது. ஆகையால் அதனால என்ன தெரியுது, மாயா கருவிகளை பற்றி தான் ஆன்மாவுக்கு அறிவு விளக்கமே நடக்குது. அதனால என்ன தெரியுதுன்னா, அனாதியாக மலத்தினின் மறைந்து அறுவனாய் நிற்பன், மூன்றாம் அடியில் இருக்கு. அனாதியாக மலத்தினின் மறைந்து நிற்பன் அறுவனாய், நிற்பன் அறுவனாய, அறுவனாய் நிற்பன், அனாதியாக மலத்தினின் மறைந்து அறுவனாய் நிற்பன். ஆகையால் அனாதியே ஆணவ மலத்தின் மறைந்து அறுவனாய் நிற்றல் பெறப்படும் என்க என்று தெளிவாக சொல்லிவிட்டார். ஆன்மாவுக்கு அந்த மலச்சார்போடு அந்த மலத்தில் அழிந்து கிடக்கின்ற கேவலாவத்தை உண்டு என்பதை இந்த இடத்திலே தெளிவாக்கினார். இப்போ சகலாவத்தையில வச்சு அதை தெளிவுபடுத்துறார். இந்த சகலாவத்தையில் மாயா கருவிகளை சார்ந்துதானே ஆன்மாவுக்கு அறிவு விளக்கம் நிகழுது. அப்போ ஆன்மா எப்படி தானே அறியக்கூடிய சுத்த சித்தாக இருக்க முடியும்? ஆகையினாலே இந்த கருவிகரணங்களை சார்வதற்கு முன்பு ஆன்மா அறியாமையில் தான் கிடந்திருக்கணும். சார்ந்த பிறகுதான் அதுக்கு அறிவு விளக்கம் ஏற்படுது. ஆகவே மாயா கருவிகளை சார்வதற்கு முன்பு அது அறியாமையில் தான் இருந்திருக்க வேண்டும். ஆகையால் அது ஆணவ மலத்தில் மறைந்து அருவனாய் நிற்கக்கூடிய கேவல நிலை அதற்கு உண்டு என்று தெளிவாக இங்கே ஆசிரியர் உணர்த்திருந்தார். இப்போ பொழிப்புரையை பார்க்கலாம். ஆன்மா முதல்வன் போல சுத்த சித்தே ஆகின், அதான் புருடன் அறிவனே ஆகில், ஆன்மா முதல்வன் போல சுத்த சித்தே ஆகின் மாயா காரியங்களை பற்றி நின்று அறிதல் வேண்டா. அவ்வாறன்றி பற்றி நின்றே அறிந்து கொண்டிருக்கிறது அல்லவா, அதனால அவ்வாறன்றி அமைச்சரும் அரசும் போல் உடன் நின்று மாயா கருவிகளை பற்றி அறிதல் உண்மையால் அனாதியே ஆணவ மலத்தில் மறைந்து அருவனாய் நிற்றல் பெறப்படும் என்பதான். இப்ப குறிப்புரை தேற்ற ஏகாரத்தை, தேற்ற ஏகாரம் எங்க இருக்கு? புருடனே அறிவனாகில், புருடனே அதுல உள்ள ஏகாரம் தேற்ற ஏகாரம். தேற்ற ஏகாரத்தை அறிவன் என்பதனோடும் கூட்டி உரைக்க புருடனேல உள்ள ஏகாரத்தை அறிவன் கூட சேர்த்துக்கணும். அதான் புருடன் அறிவனே ஆகில். அப்புறம் என் என்பது இன்று வேண்டாமை குறித்து நின்றது. என்ன பொறிபுலனாதி போதம் தருவது, பொறிபுலன் முதலியவற்றை சார்ந்து அறிவு விளங்குவது என்ன? தேவையில்லையே, அதான் வேண்டாமை. தேவையில்லை என்றுதான் வேண்டாமை. ஆன்மா சுத்த சித்து என்றால், தானே அறியும் சித்து என்றால், அனாதியே ஆணவத்தினின்றும் நீங்கி இருக்கும் சித்து என்றால், அப்படிப்பட்ட சித்தாக இருக்கக்கூடிய ஆன்மா ஏன் பொறிபுலனுக்கு சார்ந்து அறிவு விளங்கணும்? அதுக்கு விளங்க வேண்டியது இல்லையே, இந்த வேண்டியது இல்லையே, அதான் வேண்டாமை குறித்து நின்றது. அது என் என்று சொல் போட்டார். மாயாகரிவுகளை சார்ந்து அறிவு விளங்குவது என் என்ன? மாயாகருடைய சார்ந்து விளங்க வேண்டியது இல்லையே, அதான் என் என்பது வேண்டாமை குறித்து நின்றது. போல்வன் என்பது முற்றச்சம், அமைச்சரும் ஆளும் அரசும் போல்வன். கருவிகரணங்களை அமைச்சர் மாதிரி கொண்டு தான் ஆளும் அரசு மாதிரி இருக்கிறான் இல்லையா, போல்வன் அப்படின்னு முடியுது. ஆனா அப்படியா நம்ம கொண்டு கூட்டணும்? இல்ல, ஆளும் அமைச்சரும், அமைச்சரும் ஆளும் அரசும் போல்வன், போல்வன் சொல்லி அதுக்கப்புறம் இங்கு அறிவு வருவதுன்னு சொல்லி அப்புறம் அனாதியாக மலத்தினின் மறைந்து அருவனாய் நிற்பன் அப்படிலாம் முடிச்சோம். பதவுரை பார்த்தா தெரியுமே, மூன்றாம் அடியில் உள்ள அனாதியாக மலத்தினின் மறைந்து நிற்பன் அருவனாய் என்று அப்படி முடிச்சிருக்கிறோம். அப்ப போல்வன் வர்ற இடத்த நாம எப்படி பொருள் கொண்டோம் என்று சொன்னால், போல என்றுதான் கொண்டோம். போல்வன் அதுல இருந்தாலும் போலன்னு பொருள் கொண்டோம். போல்வன் அது வினை முற்று, ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படி இருக்குது. ஆனா அது பொருள் எப்படி தருது? போல அப்படின்னு முற்றுப்புள்ளி வைக்க முடியாதபடிதான் அது பொருள் தருது. முற்றுப்புள்ளி வைக்க முடியாத நிலையில இருந்து அது எச்சம், முற்றுப்புள்ளி வச்சிடலாம்னா வினை முற்று, வினை முற்று போல அது தோற்றம் அளித்து, ஆனால் வினை எச்சமாக தான் அது பொருள் தருகின்றது. ஆகையினால அது முற்று போல இருந்து எச்சமாக பொருள் தருவதனால முற்றச்சம். ஆகவே போல்வன் என்பது முற்றச்சம். பின்வரும் அனுமானத்தை வலியுறுத்தல் பொருட்டு புருடனே அறிவனாகில் பொறிபுலன் ஆதிபோதம் தருவதன் என தர்க்கம் எடுத்து ஓதினார். பின்னால ஒரு அனுமானம் சொல்ல போற, என்ன இந்த பாடல தான் பின்னால சொன்னது, என்ன சொல்லியிருக்கிறாரு? அமைச்சரும் அரசும் போல இந்த கரணங்களோடு அந்த ஆன்மா கூடியிருப்பதனால, இந்த கூடுவதற்கு முன்பு இந்த ஆன்மா ஆணவ மலத்தில் மறைந்து என்ன எப்படி இருக்கணும், அறுவனாக அது இருந்திருக்க வேண்டும் என்று அந்த அனுமானம், அந்த அனுமானம் சொல்வதற்கு வசதியா முதல்ல என்ன சொல்லிட்டாரு, ஆன்மா தானே அறிவான் என்று சொன்னால் ஏன் இந்த கருவிகரணங்களோடு சேரணும் அப்படிங்கிற ஒரு தர்க்கத்தை முதல்ல வச்சு தொடங்குறார். ஆன்மா கருவிகரணங்களோடு சேர்ந்திருக்கிறான் என்பது அது பிரத்யட்ச பிரமாணம், காட்சி அளவிலே தெரிய வருது. அப்ப இந்த கருவிகரணங்களோ ஆன்மா சேர்ந்திருப்பதனால இவன் சுத்த சித்தா இருக்க முடியாது. சுத்த சித்தாக இருந்தால் ஏன் கருவிகரணங்களை சார்ந்து இவனுக்கு அறிவு விளங்கணும்? வேண்டியதில்லையே. ஆனா கருவிகரணங்களை சார்ந்துதான் இவனுக்கு அறிவு விளங்குது. கருவிகரணங்களோடு அமைச்சரும் அரசும் போல இருக்கிறான், அவன் அமைச்சர் மாதிரி தான் அரசு மாதிரி இருக்கிறான். அதனால இந்த கருவிகரணங்களை சார்வதற்கு முன்பு இவன் வந்து ஆணவமலத்திலேயே அழுந்தி கேவல நிலையில் இருந்திருக்க வேண்டும். அப்போ அதுக்கு எப்படி ஒரு தர்க்கம் சொல்லி தொடங்குறார். பின்வரும் அந்த கருத்தை, அந்த கேவலாவத்தை ஆன்மாவுக்கு இருக்கணும் என்பதை வலுவாக நிலைநாட்டுவதற்காக முதல்ல ஒரு தர்க்கம் சொல்றார். என்னன்னா, இந்த ஆன்மா சுத்த சித்தா இருக்க முடியாது, அதாவது இயல்பாகவே பாசங்களில் நீங்கிய சித்தா இருக்க முடியாது, கண்டிப்பா அது கேவல நிலையில் இருந்திருக்கணும். இல்லைன்னா ஏன் இந்த கருவிகளோட சேர்ந்து அறிவு விளக்கம் வரணும்? அதான் பின்வரும் அனுமானத்தை வலியுறுத்தல் பொருட்டு, கேவல நிலை உண்டு என்று சொல்லக்கூடியத அதை வலியுறுத்தல் பொருட்டு, புருடனே அறிவனாகில் பொறிபுலனாதிபோதம் தருவது என தர்க்கம் எடுத்து ஓதினார். அருமையான விளக்கம். இதனாலே ஞான செய்தியை அனாதையே மறைத்து நிற்கும் பசுத்துவம் உடையனாதல். முந்தைய ஒரு பாடல சொன்னார் இல்லையா, பசுத்துவம் உடையனாகி ஞான செய்தியை அனாதையே மறைத்து நசித்திட வரும் வியாபி. பாடல் எப்படி தொடங்கும் அந்த பாடல், அசித்தரு வியாபகம் போல் வியாபகம் அருவமின்றாய், பசித்திட வரும் வியாபி எனும் வழக்கு உடையனாகி, நசித்திடா ஞான செய்தி அனாதையே மறைத்து நிற்கும் பசுத்துவம் உடையனாகி, பசுவன நிற்கும் ஆன்மா. இந்த தொடர் தான் வேணும். அனாதையே மறைத்து நிற்கும் ஞான செய்தி அனாதையே மறைத்து நிற்கும் பசுத்துவம் உடையனாகி, அதாவது ஞான கிரியைகளை அனாதையே மறைத்து நிற்கின்ற ஆணவ மலத்தை சார்ந்திருப்பவனாக இந்த ஆன்மா இருக்கிறான்னு சொன்னாரே, அதை வலியுறுத்துகின்றதுதான் இந்த பாடல். அத காரிய அனுமானத்தின் வைத்து வலியுறுத்துகின்றார். காரிய அனுமானம், இப்படி காரியம் நடப்பதனால இதுக்கு இந்த மாதிரி காரணம் இருக்கணும், காரியத்தையே ஏதுவாக காட்டி காரணத்தை வலியுறுத்துவதால் காரிய அனுமானம். இதனாலே ஞான செய்தி அனாதையே மறைத்து நிற்கும் பசுத்துவம் உடையனாதல் காரியானுமானத்தின் வைத்து உணர்த்தி வலியுறுத்தப்பட்டது. காரியானுமானங்க காரியங்கிறது என்ன, கருவிகரணங்களை சார்ந்து ஆன்மா அறிந்து வருதல், இதுதான் காரியம். அப்ப கருவிகரணங்களை சார்ந்து அறிந்து வர்ற இந்த காரியம் நடக்குதுன்னா இதுக்கு என்ன காரணம் இருக்கணும், கருவிகரணங்கள் இல்லாம அது அறியாமையிலே அழிந்து இருந்திருக்கணும், அப்படிப்பட்ட நிலையில இருந்ததுனால தான் இப்ப கருவிகரணங்களை சார்ந்து அறிய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்று காரியத்தில் வைத்து காரணத்தை காட்டுதல். இந்த இரண்டாவது முதல் பாடல் நினைச்சு பார்க்கணும், அறிவிச்சை செயல்கள்னு தொடங்கின பாடல், அந்த பாடல் தொடங்கி இந்த பாடல் வரைக்கும் பிற பிற மத கருத்துக்களை எல்லாம் மறுத்து ஆன்மாவுக்கு இலக்கணம் கூறினார். அதன் மூலம் ஆன்மா வந்து ஆணவ மலத்தில் மறைந்து அவன் அருவனாக அந்த கேவல நிலையிலே இருந்திருப்பான் என்ற கருத்தை வலியுறுத்தினார். அந்த இரண்டாம் கருத்து இங்கு வலியுறுத்தப்பட்டது. ஆக அதைத்தான் சொல்கின்றார். அறிவிச்சை செயல்கள் என்பது முதல், அறிவிச்சை செயல்கள் தொடங்குச்ச அந்த பாடல் முதல் இத்துணையும் இந்த பாடல் வரைக்கும் பரமதங்களை பரிகரித்து பிற பிற கொள்கைகளை எல்லாம் மறுத்து ஆன்மாவுக்கு இலக்கணம் கூறும் முகத்தால் இரண்டாம் கூற்றை வலியுறுத்தவாறு, ஆன்மாவுக்கு இலக்கணம் கூறி அதன் மூலம் ஆன்மா ஆணவ மலத்தில் மறைந்து அறிவிச்சை செயல்கள் தடுக்கப்பட்ட அந்த கேவல நிலையிலே இருந்துள்ளான் என்று அந்த இரண்டாம் கூரை வலியுறுத்தி அருளினார். இனி ஒன்பது செய்யுளான் மூன்றாம் கூற்றை தெரித்து கூறுகின்றார். ஒன்பது பாடல்களான மூன்றாம் கூறு, அதாவது ஆன்மா அவத்தைப்படுதல், அந்த அவத்தைப்படுதலை சொல்லக்கூடிய கூறாதான் மூன்றாம் கூறு. அதை ஒன்பது செய்யுளால ஆசிரியர் சொல்ல இருக்கின்றார். வெவ்வேறு அனைதரும்னு வந்தது சூத்திர பாடல்ல, வெவ்வேறு அவத்தைகளை அடையும் குரல் சொன்னாங்க. அந்த வெவ்வேறு அவத்தைகளை அடைவது பற்றி அந்த நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படங்கள் ஆகிய அந்த காரிய அவத்தைகளையும் அவற்றுக்கு காரணமா இருக்கக்கூடிய கேவல சகலம் சுத்தம் ஆகிய அந்த காரணாவத்தைகளையும் எல்லாவற்றையும் சொல்ல இருக்கின்றார். யோகிகள் புரியக்கூடிய அவத்தை ஞானிகள் புரியக்கூடிய அவத்தை பற்றியும் அங்கு போடிட்டு காட்ட இருக்கின்றார். அவற்றையெல்லாம் வருகின்ற அதிகரணத்திலே நாம் காண இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இந்த நான்காம் சூத்திரத்து இரண்டாம் அதிகரண சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.